सूत उवाच इत्युपामन्त्रितो राज्ञा गुणानुकथने हरेः ऋषिकेशम् अनुस्मृत्य प्रतिवक्तुम् प्रचक्रमे. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். சூத கோஸ்வாமி கூறினார், இவ்வாறாக முழுமுதற் கடவுளின் படைப்பு சக்தியை பற்றி விவரிக்குமாறு சுகதேவ கோஸ்வாமியை அரசன் வேண்டிக் கொண்ட பொழுது புலன்களின் எஜமானரை முறையாக அவர் ஞாபகப்படுத்திக் கொண்ட பின்வருமாறு அவர் பதில் கூறினார். பொருளுரை. பகவத் பக்தர்கள் சொற்பொழிவுகளை ஆற்றும் பொழுதும் பகவானின் உன்னத இயல்புகளை விவரிக்கும் பொழுதும் தங்களால் சுதந்திரமாக எதையேனும் செய்ய முடியும் என்று நினைப்பதில்லை. புலன்களுக்கு அதிபதியான பரமபுருஷரால் தூண்டப்பட்டதை மட்டுமே அவர்களால் பேச முடியும் என்று அவர்கள் எண்ணுகின்றனர். ஜீவனின் புலன்கள் அவனுக்கு சொந்தமானவை அல்ல, அவை பரமபுருஷருக்கு சொந்தமானவை என்பதையும் பகவானின் தொண்டிற்காக ஈடுபடுத்தப்படும் பொழுது அவை நன்முறையில் பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் பக்தன் அறிகிறான். புலன்கள் கருவிகளாகவும் மூலகங்கள் கூட்டுப்பொருள்களாகவும் இருக்கின்றன. இவை அனைத்தும் பகவானாலேயே அளிக்கப்பட்டவையாகும். எனவே ஒருவனின் செயல், பேச்சு, காட்சி போன்றவைகள் அனைத்தும் பகவானின் ஆணைக்கு கீழ்ப்படிந்தவையாகவே உள்ளன. இதை பகவத்கீதை உறுதி செய்கிறது. சர்வஸ்ய சாஹம் ப்ரதிசன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அபோஹனம் ச. தடையின்றியும் சுதந்திரமாகவும் செயல்படக்கூடிய நிலையில் ஒருவரும் இல்லை. இதனால் செயலாற்றவோ அல்லது உண்ணவோ அல்லது பேசவோ ஒருவன் எப்பொழுதும் பகவானின் அனுமதியையே நாடிச் செல்ல வேண்டும். மேலும் பகவானின் ஆசீர்வாதத்தால் பக்தனால் செய்யப்படும் அனைத்தும் பந்தப்பட்ட ஆத்மாக்களைப் போலல்லாமல் நான்கு குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டவையாக உள்ளன. சூத உவாச்ச இத்யுபாமந்த்ரிதோ ராஜ்ஞா குணானுகதனே ஹரேஹ ரிஷிகேஷம் அனுஸ்மிருத்ய பிரதிவக்தும் பிரசக்ரமே. சுத்த கோஸ்வாமி கூறினார், இவ்வாறாக முழுமுதற் கடவுளின் படைப்பு சக்தியை பற்றி விவரிக்குமாறு சுகதேவ கோஸ்வாமி அரசன் வேண்டிக் கொண்ட பொழுது புலன்களின் எஜமானரை ஸ்ரீகிருஷ்ணரை முறையாக அவர் ஞாபகப்படுத்திக் கொண்ட பின்வருமாறு பதில் கூறினார். சுகதேவ கோஸ்வாமி கிட்ட பரீட்சித் மகாராஜ் பகவானுடைய படைப்பு எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்விக்கு சுகதேவ கோஸ்வாமி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் எப்படி பதில் சொல்ல ஆரம்பித்தார் அப்படிங்கிறத இங்க இந்த ஸ்லோகத்தில் சுத கோஸ்வாமி சொல்றார். சுகதேவ கோஸ்வாமி புலன்களின் எஜமானரான அதாவது ரிஷிகேஷர் அல்லது கிருஷ்ணர், ரிஷிகேஷரை முறையாக ஞாபகப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கார். பகவத் பக்தர்கள் சொற்பொழிவாற்றாங்க அப்படின்னா எப்படி சொற்பொழிவாற்றணும் அல்லது எப்படி சொற்பொழிவாற்றுவார்கள் அப்படிங்கிறத இங்க சொல்றார். பக்தர்கள் எப்போதுமே பகவானை சார்ந்திருக்காங்க. எல்லா நேரத்திலையும் பக்தர்கள் பகவானை சார்ந்திருக்காங்க. சதா சர்வகாலமும் 24 மணி நேரமும் பக்தர்கள் தங்களால சுயமா எதுவுமே செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறதில்ல அல்லது நினைக்க கூடாது. இது எப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர் இங்க சொல்றார், பகவத் பக்தர்கள் இப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு சொல்றார். அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம இப்படி நம்ம இப்படித்தான் இருக்கணும், இது இல்லாம வேற மாதிரி இருக்கக்கூடாது. பகவத் பக்தர்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, பேசினாலும் சரி, எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி, சுதந்திரமா செய்ய முடியாது, யாருமே சுதந்திரமா செய்ய முடியாது அப்படிங்கறத பக்தன் உணர்ந்திருக்கான். இப்ப இது எந்த அளவுக்கு ஒருத்தன் உணர்றான் அப்படின்னா அந்த அளவுக்கு அவன் ஆன்மீகத்துல முன்னேற்றம் பெறான். உதாரணத்துக்கு இங்க இந்த பாட்டில் இருக்கு, இதை நான் தூக்குறேன் அப்படின்னா இது பகவானுடைய அனுகிரகம் இருந்தாதான் இந்த பாட்டில் என்னால் தூக்க முடியும். எப்படி பகவானுடைய அனுகிரகம்? நான் தானே தூக்குறேன். நாத்திகன் அப்படிதான் சொல்லுவோம், நான் தானே தூக்குறேன், என்னுடைய கை என்னுடைய பலம், நான் தானே தூக்குறேன் அப்படின்னு நினைக்கிறான். சரி, திடீர்னு பக்கவாதம் வந்துருச்சு, அப்ப அதே நபர் தானே, அதே விருப்பம் தானே, தூக்க முடியுமா? திடீர்னு பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால இதை நகர்த்த முடியுமா? நகர்த்த முடியாது. அதே மனிதர், அதே சக்தி எனக்கு இருக்கலாம், ஆனா பகவானுடைய கருணை இல்லை அப்படின்னா எதையுமே செய்ய முடியாது, யாராலையுமே எதையுமே செய்ய முடியாது. சாப்பிடலாம், நான் தானே சாப்பிட்றேன் நம்ம நினைக்கலாம், ஆனா அங்க பகவானுடைய கை இருக்கு, அதாவது அவருடைய செயல் அங்க இருக்கு. நம்ம இந்த கையை இங்கிருந்து இங்க நவர்த்தி வாய்க்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு பகவானுடைய கருணை அவசியம். அத உள்ள கடிச்சு மென்னி உள்ள போய் செரிக்கிறதுக்கும் அவர் தேவை. அகம் வைஸ்வானரோ பூதா, கிருஷ்ணர் கீதையில சொல்றார், நான் தான் உள்ள இருந்து மக்களுடைய உணவு எல்லாத்தையும் செரிக்கிறேன். உணவு சாப்பிட்டா மட்டும் பத்தாது, நல்லா சாப்பிட்டு அது செரிக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நிறைய பேருக்கு வியாதி வர்றது சாப்பிட்டுட்டு அது செரிக்காதனால தான் வியாதி வருது, இதுல ஒழுங்கா செரிக்கிறது இல்லை. சில நேரத்தில் கடகடன் செரிச்சிட்டாலும் பிரச்சனை, இல்லை செரிக்காமலே இருந்தாலும் பிரச்சனை. கிருஷ்ணர் அந்த பணியை செய்கிறார். இது பொதுவாக பார்க்கும்போது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் பகவானுடைய அனுமதி இல்லாமல் நடக்க முடியாது. அவனின்றி அணுவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க, அல்லது அவனின்றி ஒரு புல்லும் அசையாது. எப்படி பார்த்தாலும் சாதாரண ஒரு பௌதிக விஷயத்திலேயே பகவானுடைய கருணை இல்லாம எதுவுமே செய்ய முடியாதுங்கிற பட்சத்துல ஆன்மீக விஷயத்தை பத்தி என்ன சொல்றது? எப்பவுமே பகவானுடைய கருணை ஒருத்தர் இருந்துட்டு தான் இருக்கு. சதா சர்வகாலமும் நம்ம எல்லாரும் நம்ம வந்தே சொன்ன மாதிரி இந்த வாட்டர் பாட்டில நான் தூக்குறேன், இதை எப்பவுமே எல்லாரும் தான் தூக்குறேன், நான் தூக்குறதும் ஒண்ணுதான், வேற யாராவது வெளியில இருக்கவங்க தூக்கினாலும் ஒண்ணுதான், யார் தூக்கினாலும் தூக்குறது தூக்குறது தான். ஆனா ஒரு பக்தனுக்கும் அபக்தனுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னா, ஒரு பக்தன் இதை நான் தூக்குறதுக்கு பகவானுடைய கருணை காரணம், அவருடைய அனுகிரகம் இல்லைன்னா என்னால இதை தூக்க முடியாது அப்படிங்கிறது பக்தனுக்கு தெரியும். ஆனா பக்தன் அல்லாதவனுக்கு அது புரியாது. அவன் நினைப்பான், நான் தானே தூக்குறேன், நான் தானே செய்யறேன் அப்படின்னு நினைப்பான். இது சாதாரண பௌதிக விஷயத்துல பக்தனுடைய மனப்பான்மைக்கும் கர்மியோட மனப்பான்மைக்கும். அதுவே ஆன்மீக விஷயம்னு வரும்போது பக்தனானவன் முழுக்க முழுக்க பகவானை சார்ந்து இருக்கான். எப்பவுமே பக்தன் பகவானை சார்ந்திருக்கான். அதுலேயும் குறிப்பா என்ன சொல்லப்படுதுன்னா, பகவத் விஷயங்களை செய்யும் போது அதை நினைவு கொள்ளணும், அதை நினைச்சு பார்க்கணும், எப்பவுமே நினைச்சுட்டு இருக்கணும். அதுவும் குறிப்பா ஏதாவது ஒரு சில முக்கியமான பணிகளை செய்யும் போது முறைப்படி நினைச்சு பார்க்கணும். அதுதான் இங்க சுகதேவ கோஸ்வாமி பண்றார். சுகதேவ கோஸ்வாமி எப்பவுமே பகவானை நினைச்சிட்டு தான் இருக்கார். அவருடைய உணர்வுல அது ஊறி போயிருக்கு, பகவானுடைய கருணையினாலதான் நான் இந்த பாகவத்தை எடுத்து சொல்றேன் அப்படிங்கறது சுகதேவ கோஸ்வாமியுடைய உள் மனதுல ஊறி போயிருக்கு. அவர் வேற மாதிரி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அவர் முறைப்படி கிருஷ்ணரை ஞாபகப்படுத்திக்கொள்றார் பாகவதத்தை பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதனாலதான் பார்த்தோம்னா நம்மளுடைய பக்தர்கள் கூட பாகவதம் பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முறைப்படி பகவானை நம்ம வழிபடுறோம், முறைப்படி நம்மளுடைய ஆச்சாரியரை நம்ம வழிபடுறோம். அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அதனுடைய தாத்பரியம் என்னன்னா, அவர்களுடைய கருணையினால, குரு கிருஷ்ணருடைய கருணையினால எனக்கு பாகவதம் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவர்களுடைய கருணையினால நான் இந்த செய்தியை மக்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு பக்தனுக்கு இருக்கு. அல்லது அந்த ஒரு பக்குவமான தேவையான ஒரு மனப்பான்மை இருக்கு. இது எந்த செயலை செய்தாலும் சரி, சில பிரபுபாய் இங்க சொல்றார், சாப்பிடுறது பேசுறது செயல்கள் எது செஞ்சாலும் சரி, அது பகவானுடைய ஆசீர்வாதத்தினால மட்டும்தான் செய்யப்படுதுங்கிறத ஒருத்தன் உணரணும். பல நேரத்துல நம்ம இதை மறந்துடுவோம், அதுக்குதான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா பௌதிக உலகம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த மாயை ரொம்ப சூக்ஷ்மமானது. பல நேரத்துல பகவானுடைய கருணையினால இதை நான் பண்றேன் அப்படிங்கறத நம்ம மறந்துடுவோம். என்னுடைய சொந்த திறனால செய்யறேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், பலம் பலவதாம் சாகம், பலம் பலவதாம் சாகம், பலவான்களின் பலம் நானே, அல்லது திறமைசாலிகள் இருக்கக்கூடிய திறனும் நானே. கிருஷ்ணர் அதையும் சொல்றார். அதனால நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை திறமையா நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது பகவானுடைய கருணையினால அப்படிங்கறத நம்ம உணரணும். சில நேரங்கள்ல உதாரணத்துக்கு, நல்லா ஒருத்தர் வந்து சமைத்து இருக்கலாம், உடனே நம்ம நினைச்ச கூடாது, ஓ நான் இப்ப நல்லா சமையக்காரன் ஆயிட்டேன், நான் நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன், இப்ப நான் எவ்வளவு நல்லா சமைக்கிறேன் பாருங்க, என்ன மாதிரி யாராவது சமைக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணம் இயற்கையா வரும். ஏன்னா இந்த ஜட உலகத்தினுடைய தன்மையே ஈஸ்வரோகம் அகம் போகி, நான் தான் கட்டுப்படுத்தக்கூடியவன், நான் தான் அனுபவிக்கக்கூடியவன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அதனால எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த அசுரத்தனம் முன்னாடி வந்து நின்னுக்கும், நான் செய்யறேன் அப்படிங்கிற எண்ணம். கிருஷ்ணருடைய கருணையினால இந்த செயல் செயல்படுத்தப்படுது அப்படிங்கிறத ஒருத்தன் உணராத பட்சத்துல பக்தனா முன்னேறதுல பெருத்த தடைகள்லார் அமையும். பக்தியில முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா எல்லா செயலுமே அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறத ஆழமா உணரணும். அதை உணரும் போது அவருடைய கருணை கிட்டும். அதுவும் குறிப்பா ஆன்மீக விஷயங்கள் வரும்போது. இங்க ஸ்ரீல பிரபுபாத் பிரச்சாரத்தை பத்தி பேசுறார், அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தை பேசுறத பத்தி. ஒருத்தர் பிரச்சாரம் பண்றார் அப்படின்னா, அங்க அந்த பிரச்சாரமானது பகவத் கருணையை அடிப்படையா வைத்தது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவசியம். வெறும் எண்ணம்ங்கிறதோட அதை ஆழமா ஒருத்தர் உணரணும். சில நேரங்கள்ல நமக்கு அந்த உணர்வு இருக்கும், கிருஷ்ணா கருணை கொடுப்பா, உன்னுடைய கருணை இருந்தால்தான் என்னால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம். சில நேரத்தில் அதை மறந்துடுவோம். இது அடிக்கடி எப்ப பார்க்கலாம் அப்படின்னா புத்தக விநியோகத்தில் பார்க்கலாம். புத்தக விநியோகம் செய்யும்போது எப்பவுமே நம்ம நினைச்சிருப்போம், போறதுக்கு முன்னாடி பிரபுபாதர்டையும் கிருஷ்ணர்டையும் விழுந்து நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு போவோம், கிருஷ்ணா இன்னைக்கு நான் புத்தக விநியோகத்துக்கு போறேன், என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியல, எத்தனை பேரை சந்திப்பேன்னு எனக்கு தெரியல, மக்கள் உண்மையில நான் பிரச்சாரம் பண்றதை கேட்கறதுக்கு தயாரா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, நீங்க எப்படி விரும்புறீங்களோ அது மாதிரி என்னை நடத்துங்க. தயவுசெய்து உங்களுடைய செய்தியை மற்றவர்கள் கேட்குற மாதிரி ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு போறோம். அப்படிதான் போகணும். அப்படி நம்ம புத்தக விநியோகத்துக்கு போகும்போது நிச்சயமா நம்மளுடைய மனம் பக்குவப்பட்டு இருந்ததுன்னா புத்தகங்கள் நம்மளால விநியோகம் செய்ய முடியும். சில நேரத்தில் நமக்கு ஒரு அகங்காரம் வந்துடும், நான் தான் நல்லா புத்தகம் விற்கிறேன், என்னை போல யாரால விற்க முடியும், அவ்வளவுதான். உடனே தெரியும், உடனே காட்டுவார் கிருஷ்ணர். குறிப்பா புத்தக விநியோகத்தில், மற்றதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகும். குறிப்பா புத்தக விநியோகத்தில் உடனே பார்க்கலாம், புஸ்தகமே போவாது, ஒரு புஸ்தகமும் விற்காது, யாருமே வரமாட்டான். அதே இடத்துல தான் நான் நின்று புத்தகம் விற்கிறேன், அதே மக்கள் தான் வர்றாங்க, அதே மாதிரி தான் பேசுறேன், புஸ்தகம் போக மாட்டேங்குதே இன்னைக்கு. ஏன்னா அங்க சில பிரச்சனை இருக்கு, நான் அப்படிங்கிற எண்ணம் உள்ள நுழைஞ்சிடுச்சு. நான் அப்படிங்கிற எண்ணம் உள்ள நுழைஞ்சதுன்னா அப்ப நம்ம கிட்ட இருந்து யாரும் விஷயங்களை எடுத்துக்க மாட்டாங்க. சில நேரத்துல கிருஷ்ணர் அப்படி கொஞ்சம் கைத்த கொஞ்சம் அதிகமா விடுவார். அவர் வந்து போறியா 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 கைத்த அப்படியே விட்டுருப்பார். அப்புறம் ஒரு பொசிஷன்ல அப்படி இழுத்தாருன்னா அது சுருக்கிற மாதிரி விழும். அது நிறைய நேரங்கள்ல நம்ம பார்க்கலாம். பிரச்சாரம், குறிப்பா பிரச்சாரம்னு வரும்போது, பிரச்சாரமானது குரு கிருஷ்ணருடைய கருணை இருந்தால் மட்டுமே முடியும். அவங்களுடைய கருணை எனக்கு வேணும் 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 நம்ம வந்து விரும்பணும், வாஸ்தவம் தான். ஆனா அதே சமயத்துல அந்த கருணை எப்படி வரும் நமக்கு தெரியாது. குரு கிருஷ்ணருடைய கருணையின்படி அவர் நமக்கு ஒருத்தரை கொடுத்தாலும் சரி, ஒரே ஒரு நபர் நம்மகிட்ட இருந்து விஷயங்களை கேட்கறதுக்கு இருந்தாலும் அதுல ஒருத்தர் திருப்தி அடைகிறார், ஒரு 1000 பேர் இருந்தாலும் அவர் திருப்தி அடைகிறார், ரெண்டுலையுமே திருப்தி அடைகிறார். ஸ்ரீல பிரபுபாதர் பகவத்கீதையில் எழுதுவார், நாங்க இந்த பகவத்கீதையை உண்மை இருள கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம், இது மூலமா யாராவது ஒரே ஒரு நபர் தூய பக்தனானா அப்படின்னா அப்ப இந்த பகவத்கீதை நம்மளுடைய பிரச்சார இயக்கமானது வெற்றிகரம் அடைஞ்சதுன்னு நாங்க நம்புறோம் கருதுவோம். ஒரே ஒருத்தர் தூய பக்தர் ஆனார்னா போதும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாதர் அதுல சொல்ற. அதாவது கிருஷ்ணர் என்ன கொடுத்தாரோ அந்த செய்தியை அப்படியே உள்ளது உள்ளபடி கொடுக்கிறோம், நம்மளுடைய தனிப்பட்ட திறமைகளை அடிப்படையா வச்சு இல்லாம. நம்மளுடைய தனிப்பட்ட திறமைகளை அடிப்படையா வச்சு செயல்படுறது கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய உதாரணத்துல இதை நம்ம தெளிவா பார்க்கலாம். பிரபுபாதர் அவருடைய தனித்திறமைய எந்த விதத்திலையுமே அடிப்படையா வச்சு செயல்படல. அவருடைய ஆங்கிலம் வேற மாதிரி இருக்கும் அங்க இருந்த அமெரிக்க மக்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது. அவருடைய பழக்க வழக்கங்கள் வேற. இருந்தாலும் ஸ்ரீல பிரபுபாதர் கிருஷ்ணன் மேலையும் குரு மேலையும் பூர்ண நம்பிக்கை வச்சு செயல்பட்டார். அப்படின்னா பிரபுபாதருக்கு குரு கிருஷ்ணன் மேல அந்த பூர்ண நம்பிக்கை 1965-66 தான் வந்ததா, 1922 அவருக்கு இல்லையா அப்படின்னா அது கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதர் நித்திய சித்தர், ஆன்மீக உலகத்துல இருந்து கிருஷ்ண பக்தியை பரப்புறதுக்காக அந்த ஒரு குறிப்பிட்ட பணிக்காகவே வந்தவர். அதனால அவர் எப்பவுமே தூய பக்தராகத்தான் இருந்தார், எப்பவுமே கிருஷ்ணருடைய கருணையை சார்ந்துதான் இருந்தார். இருந்தாலும் சில விஷயங்கள் சில நேரத்துல தோற்றம் அளிக்கும். நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கிருஷ்ண பக்தியா இருந்தா கூட நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கிருஷ்ண பக்தியிலேயே பல நேரங்கள்ல நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் நடக்காம போகும். பொதுவா தூய பக்தர்களுடைய விருப்பத்தை கிருஷ்ணர் பூர்த்தி செய்யறார். அதே சமயத்துல தூய பக்தன் அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய லட்சணத்திலே ஒன்னு என்னன்னா, இத பகவான் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி அவன் பகவான் கிட்ட எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்கிறது கிடையாது. இதை நீங்க நிறைவேற்றி ஆகணும் கிருஷ்ணா, நீங்க இதை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு ஒரு தூய பக்தன் கட்டுப்பாடு விதிக்க மாட்டான். அதனால ஒரு தூய பக்தன் கிருஷ்ணருடைய கையில ஒரு பொம்மையை போல செயல்படுறான். ஸ்ரீல பிரபுபாதர் மார்க்கினே பாகவத தர்மான்னு ஒரு பாடல் எழுதினார். அந்த மார்க்கினே பாகவத தர்மத்துல பிரபுபாதர் சொல்றார், கிருஷ்ணா நான் உன் கையில இருக்கக்கூடிய பொம்மை, நீ என்னை எப்படி ஆட்டணும்னு நினைக்கிறியோ அப்படி ஆட்டிக்கோ. இந்த கோரமான உலகத்துல என்னை ஏன் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் உன்னுடைய பொறுப்புல இருக்கேன், நீ என்னை எப்படி ஆட்டி வைக்கணும்னு நினைக்கிறியோ அப்படி ஆட்டி வைப்பா அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட பூர்ணமா சரணடைஞ்சிருக்க. இது ஒரு பிரச்சாரகருக்கு ரொம்ப முக்கியம். ஸ்ரீல பிரபுபாதர் கிட்ட 5 பேர் 10 பேர் இருந்தப்பையும் அவரு ஒரே மாதிரி தான் செயல்பட்டார், யாருமே இல்லாட்டியும் அவர் அதே மாதிரி தான் செயல்பட்டார், பல ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் பின்னாடி வந்தப்பையும் அவர் அப்படியே தான் இருந்தார். அவர் எப்பவுமே எல்லா நேரத்திலையும் சொல்லுவார், இது எல்லாமே கிருஷ்ணருடைய கருணையினால, என்னுடைய குருவினுடைய கருணையினால, என்னுடைய குரு மகாராஜ் என் கூட எப்பவுமே இருக்கார் அப்படிங்கறத பிரபுபாதர் உணர்ந்தார். எப்பவுமே இருந்தார் பிரபுபாதரோட. ஆனா அதே சமயத்துல அமெரிக்கா போயே கூட முதல் 1 வருஷத்துக்கு அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல. ஏதோ ஏனோ தானோன்னு ஒரு சிலர் வந்துட்டு இருந்தாங்க, போயிட்டு இருந்தாங்க, பல இடங்கள்ல பிரபுபாத பிரச்சாரம் பண்ணார், யாரும் அதை தீவிரமா எடுத்துக்கிறதுக்கு முன் வரல. இந்தியால பல வருடங்கள் ஸ்ரீல பிரபுபாதர் பிரச்சாரம் பண்ணார். அதுலையும் குறிப்பா நம்ம எடுத்துக்கிட்டோம், 1944 இருந்து அவர் பேக் டு காட்ஹெட் பத்திரிகை ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இந்தியாவில் ரொம்ப பிரயத்தனம் பண்ணார், எப்படி கிருஷ்ண பக்தியை மக்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு. ஆனா அதே சமயத்துல அதுக்கு குறிப்பிட்டு சொல்ற விதத்துல எதுவும் வெளியில தோன்றல. அதுக்காக ஸ்ரீல பிரபுபா வருத்தப்படவும் இல்லை. கிருஷ்ணருடைய கருணையை சார்ந்து அவர் எப்படி செயல்படணுமோ, குருவினுடைய கட்டளை என்னவோ அதை செயல்படுத்துறதுக்கு அவர் பாட்டு போயிட்டே இருக்கார், முன்னோக்கி போயிட்டே இருக்கார். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், இப்ப பேக் டு காட்ஹெட் பத்திரிகை அச்சடித்தோம், அதை அச்சடிக்கிறதுக்கு என்ன பண்றது, அடுத்து என்ன பண்ணணும், இதை எப்படி தொடர்ந்து கொண்டு வர்றது, இதை எப்படி விநியோகம் பண்றது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல ஒரு ஒரு நூலகத்துல இருந்த ஒருத்தர் பிரபுபாதர்கிட்ட சொல்லுவார், நீங்க ஏன் பத்திரிகை அச்சடிச்சு விநியோகம் பண்றதுல இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அதுக்கு பதில் நீங்க புத்தகமா போட்டீங்க அப்படின்னா அது மக்கள்கிட்ட கைவசம் ரொம்ப நாள் இருக்கும். அதை கேட்டதையும் பிரபுபாதர் புத்தகங்களை எழுத ஆரம்பிச்சார். அது தன்னுடைய குரு மகாராஜருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையா அவர் எடுத்துட்டு, அதாவது குரு மகாராஜ் இவர் மூலமா சொல்றதா எடுத்துக்கிட்டு ஸ்ரீல பிரபுபா புத்தகங்களை எழுத ஆரம்பிச்சார். அதற்கு பிறகு தொடர்ந்து நினைச்சுட்டே இருந்தார், தன்னுடைய குருவுடைய கட்டளை எப்படி நிவர்த்தி செய்யறது, எப்படி நிவர்த்தி செய்யறது, அதுக்காக வேலை செஞ்சுட்டே இருந்தார். ஆனா அதே சமயத்துல பொறுமையோட இருந்தார். நான் போய் பிரச்சாரம் பண்றேன், நான் இந்த பக்தர்களை உருவாக்குனேன், நான் 1000 பேரை உருவாக்குவேன், என் பின்னாடி இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் நினைக்கவே இல்லை. அப்படி நினைச்சா அங்க அந்த ஷோ ரொம்ப நாளைக்கு ஓடாது. ஸ்ரீல பிரபுபாதர் இத தன்னுடைய சிஷ்யர்களுக்கு மறுபடி எடுத்து சொல்லிட்டே இருந்த. ஏன்னா பிரபுபாதர் நித்திய சித்தர், அவர் எப்பவுமே கிருஷ்ணருடைய பூரண கட்டுப்பாட்டுல இருக்கார். ஆனா அதே சமயத்துல பிரபுபாதர் கிட்ட ஒட்டிக்கிட்டு வந்தாங்களே பிரபுபாதருடைய சீடர்கள், அவங்க எல்லாம் நிச்சயமா பிரபுபாதருடைய தளத்துல கிடையாது. ஆனா பிரபுபாதருடைய சக்தியினால, கிருஷ்ணருடைய ஏற்பாட்டினால அவங்க எல்லாம் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் பிரம்மாண்டமா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பல இடங்களுக்கு திடீர்னு போவாங்க, எங்க வேணாலும் பிரபுபாதர் அவங்கள அனுப்பார், டக் கிளம்பு கிளம்பு கிளம்பு, இங்க இருந்து அங்க போ அங்க இருந்து அங்க போ, ஒவ்வொரு இடத்துல மாத்திக்கிட்டே இருப்பார் பிரபுபாத். இங்க போய் பிரச்சாரம் பண்ணு, அங்க போய் பிரச்சாரம் பண்ணு. பிரபுபாத் முகுந்த கோஸ்வாமி, இப்ப அவர் முகுந்த கோஸ்வாமி, அவர் வந்து இந்தியாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டார். அவர் அப்பதான் ஏதோ ஏறக்குறைய பக்தர் மாதிரி வந்துட்டு இருந்தார். ஆனா அவருக்கு வந்து இந்தியாவுக்கு போகணும்னு ஒரு ஆசை, ஒரு வகையான பௌதிக ஆசை, பிரச்சாரம் பண்றதுக்குள்ள சும்மா இந்தியாவுக்கு போகணும்னு ஒரு ஆசை. அவர் பிரபுபாதிட்ட அனுமதி கேட்டார், பிரபுபாத இருக்கிறதுக்கு விருப்பம், அதுல விருப்பம் இல்லை, இருந்தாலும் அவர் போகணும் அப்படிங்கறதுல தீவிரமா இருக்கார். அவர்கிட்ட பிரபுபாத கேட்டார், விவரம்லாம் கேட்டார், நீ எப்படி போற, எங்க போயிட்டு போற, நான் முதல்ல அமெரிக்காவுடைய மேற்கு கடற்கரைக்கு போயிட்டு அங்கிருந்து நான் போறேன் சான் பிரான்சிஸ்கோ, சான் பிரான்சிஸ்கோ போயிட்டு அங்கிருந்து நான் போறேன் அப்படின்னு சொன்னாரையும் பிரபுபாத் சரின்னு சொல்லிடுவார். அவர் பிரபுபாதரை விட்டு கிளம்பி போவார். கிளம்பி போகும்போது கதவாண்ட போயிடுவார். அவர் அப்போ சொல்லுவார், முகுந்தா அப்படின்னு கூப்பிடுவார். இவர் பார்த்து திரும்புவார். பிரபுபாபா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், உன்னால அந்த மேற்கு கடற்கரை பகுதியில ஏதாவது ஒரு சென்டர் ஆரம்பிக்க முடிஞ்சதுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். இவரு பேனு பார்த்துட்டு என்ன சொல்றாரு, இவரு ஏதோ சொல்றார், காதில் அப்படி வாங்கிட்டு போயிடுவார். நான் இந்தியா போறேன், நான் மேற்கு கடற்கரை பிரச்சாரம் வாங்கலாம் எனக்கு கிடையாது, நான் இந்தியாவுக்கு போறேன், அதுல அவர் தீர்மானமா இருந்தார். அதுக்கப்புறம் பல சூழ்நிலைப்படி அவர் பிரபுபாதருடைய கட்டளைப்படி மேற்கு கடற்கரையில ஒரு கோயில ஆரம்பிச்சாங்க. அங்க ஹரே கிருஷ்ண இயக்கம் பரவ ஆரம்பிச்சது. ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளவோ பல நேரங்களில் எவ்வளவு பேர் எவ்வளவு முயற்சி பண்ணி கூட பிரச்சாரம் செய்ய முடியாத இடங்களுக்கு ஸ்ரீல பிரபுபாதருடைய சீடர்கள் எந்த ஒரு அனுபவமே இல்லாம போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. பிரபுபாத் அவர் சொன்னார், பிரபுபாத் பல நேரங்களில் இதை பெருமையோட சொல்வார், பிரபுபாதருடைய ஆன்மீக சகோதரர்கள் சில பேர் பக்தி சிதான் சார் டாக்கூர் அவர் மடத்துல இருந்து செலவு பண்ணி ஐரோப்பாவுக்கு அனுப்பி வைப்பார் பிரச்சாரம் பண்றதுக்கு. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படி இருந்துட்டு பல பேர் இங்கெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாங்க. அவருடைய சன்னியாச சீடர்கள் ரொம்ப தத்துவம்லாம் ஆழமா தெரிஞ்ச நபர்கள். ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் பார்த்தோம்னா அவருடைய மூன்று கிரகஸ்த சீடர்கள், கிரகஸ்த தம்பதியர் ஆறு பேரை அவர் வந்து ஐரோப்பாவுக்கு அனுப்பி வச்சு ஐரோப்பால கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரவலா பிரச்சாரம் பண்ண வச்சார். அத பிரபுபாத் அடிக்கடி சொல்லுவார், என்னுடைய ஆன்மீக சகோதரர்கள் சந்நியாச சகோதரர்களால செய்ய முடியாத காரியத்தை என்னுடைய கிரகஸ்த சீடர்கள் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு குருவினுடைய வார்த்தை மேல பூர்ண நம்பிக்கை இருக்கு, இவங்க குருவை சார்ந்து பிரச்சாரம் பண்றாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் மேல பிரபுபாதருடைய பிரபுபாத இருந்த காலத்துல சரி இப்பையும் சரி பல சிஷ்யர், ஏன்னா பிரபுபாதருடைய தன்மை அந்த மாதிரி, அவர் நித்திய சித்தர், அவருடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி, அவர் மேல பூர்ண நம்பிக்கை சிஷ்யர்கள் வைக்கும் போது இயற்கையா அங்க வந்து பிரச்சார ஏற்பாடுகள் செயல்படுது. சில நேரங்கள்ல பிரச்சார ஏற்பாடுகள்ல விளைவுகள் வராம இருக்கலாம், அதுக்காகவும் பிரபுபாதர் வந்து இல்ல இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் செயல்படவும் கிடையாது. பிரபுபாத் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணார், தன்னுடைய சிஷ்யர்களும் தொடர்ந்து பிரச்சாரம் பண்றதை ஊக்குவிச்சார். அதே சமயத்துல பிரபுபாத் மறுபடியும் அவங்களுக்கு உபதேசம் கொடுத்துட்டே இருப்பார், நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோ, எக்காரணம் கொண்டு மறந்துடாத, இது உன்னால என்னெல்லாம் செய்ய முடியுதோ இது எல்லாமே குரு கிருஷ்ணருடைய கருணையினால, அதை மறந்தோம் அப்படின்னா உணர்முச்சிக்கோ பவா. பிரபுபாத் கதை சொல்ல ஒரு கதை என்னன்னா, ஒரு எலி வந்து ஒரு முனிவர்கிட்ட கேட்டது, சாதுவே என்ன கொஞ்சம் காப்பாத்துங்க அப்படின்னு. என்ன பண்ணணும், என்ன வந்து ஒரு பூனை விரட்டுது, என்ன கொஞ்சம் பூனையா என்ன மாத்திட்டீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன். ஓகே தட்டஸ்து, பூனையா மாறிடுது, எலி வந்து பூனையா மாறிடுது. பூனையா மாறினதுக்கு அப்புறம் பூனையை கண்டு பயப்பட தேவையில்ல, சந்தோஷமா தெரிஞ்சுட்டு இருக்கு. ஆனா அப்புறம் பாக்குது நாய் விரட்டுது பூனைய, உடனே குடுகுடுன்னு ஓடி வருது அந்த சாது கிட்ட. குடுகுடுன்னு ஓடி வந்து கேக்குது, என்ன நாய் விரட்டுது, என்ன பண்ணிட்டோம், என்ன நாயா மாத்திடுங்க. ஓகே, நாயா மாறிடு, கமலத்தை எடுத்து தெளிக்கிறார், நாயா மாறிடுது, நாயா மாறி சுத்தின்றே இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வருது, என்ன புலி விரட்டுது, என்ன பண்றது, சரி என்ன புளியா மாத்து. ஓகே, புளியா மாறு, தண்ணி எடுத்து கமண்டத்துல தெளிக்கிறார், புளியா மாறிடுது. புளியா மாறினே அப்படி எந்திரிச்சு நிக்குது, அப்படி பாக்குது முனிவர, அப்படி பாக்குது கண்ணு ரெண்டையும் உருட்டி உருட்டி. முனிவர் புரிஞ்சுக்கிட்டார், இந்த புலி இப்ப நம்மளை அடிக்க போகுது அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்ட உடனே புனர் முச்சிக்க பவா அப்படின்னு சொல்லி மறுபடி தண்ணி எடுத்து தெளிக்கிறார். அது மேல மறுபடி அது எலியாயிடுச்சு. இத ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லுவார், அவர் சொன்னது மட்டுமில்ல பல நேரங்கள்ல அல்லது பல பேருடைய வாழ்க்கையில இதை பார்த்துருக்கும். குறிப்பா ஸ்ரீல பிரபுபாதர் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் ஸ்ரீல பிரபுபாதருடைய பல்வேறு சீடர்களுடைய வாழ்க்கையில இதை நம்ம பார்த்திருக்கோம். பல பேர் அவங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களும் எவ்வளவுதான் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்ய முடிந்தாலும் அது எல்லாமே குரு கிருஷ்ணருடைய கருணையினால அப்படிங்கறத மறந்த மாத்திரத்துல கூடிய விரைவிலேயே அவங்க மாயினால அடித்து செல்லப்பட்டார்கள் அப்படிங்கறது. பல நேரங்கள்ல அது உறுதியா நம்ம நம்பலாம். எப்போ ஒருத்தருக்கு குருவினுடைய கருணை ஒட்டிக்கிட்டு இருக்கோ அது வரைக்கும் அவங்களுடைய ஷோ ஓடின் இருக்கும். எவ்வளவுதான் தகுதி இல்லாதவனா இருந்தாலும் சரி குருவினுடைய கருணை இருக்கும் போது ஷோ ஓடிண்டே இருக்கும். ஆனா எப்ப அந்த சிஷ்யன் இதெல்லாம் குருவினுடைய கருணையினால நடக்குது அப்படிங்கறத அங்கீகரிக்க தவறானோ உடனே போதும். அது சில நேரத்துல உடனே நடக்கலாம், சில நேரத்துல கிருஷ்ணர் கொஞ்சம் கயிறு அப்படி நீளமா உடலாம், செய்யறியா 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 செஞ்சியா, ஒரே இழுக்கு அவ்வளவுதான், சுருக்கு கயிறு மாதிரி கழுத்துல புடிச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து வீழ்ச்சி அடையறத நம்ம பாக்குறோம். இது கிருஷ்ண பக்தி இயக்கத்துல நம்ம குறுகிய கால வரலாற்றிலே நிறைய பார்த்திருக்கோம். பல பக்தர்கள் நம்மளாலாம் உண்மையிலே கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணியிருக்காங்க. அவ்வளவு காரியத்தை பண்ணுவாங்க, எங்க போனாலும் வெற்றி தான், எங்க போனாலும் பெரிய அளவுல தான் பண்ணுவாங்க, சின்னதெல்லாம் எதுவுமே கிடையாது, பெரிய பெரிய சாதனைகள், எத்தனையோ புத்தகங்கள் அச்சடித்து விநியோகம் பண்றது, எத்தனையோ எத்தனையோ பேரை ஏற்பாடு பண்ணி பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை நடத்துறது, திருவிழாக்களை நடத்துறது, பல இடங்கள்ல போய் கோயில்களை திறக்கிறது, இவ்வளவுதாங்கிறது கிடையாது சாதனைகள் அந்த அளவுக்கு. ஆனா எப்ப எந்த கணத்துல அவங்க வந்து தன்னுடைய குருவை மறக்கிறாங்களோ, குருனுடைய கருணையினால இது நடக்குது, கிருஷ்ணருடைய கருணையினால இது நடக்குது அப்படிங்கறத மறந்துட்டு குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் வரக்கூடிய மதிப்பு மரியாதையை தனதாக்கி கொள்றாங்களோ அப்பயே அங்க வீழ்ச்சி ஆரம்பமாகுது. இப்ப ஒருத்தர் பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னா நிச்சயமா அவங்க அவங்க பின்னாடி நிறைய பேர் வருவாங்க, சிஷ்யர்கள் வரலாம், இல்ல பின்பற்றக்கூடியவர்கள் வரலாம், பணம் வரலாம், புகழ் வரலாம். ஆனா இது எல்லாத்தையும் வரும்போது ஒவ்வொன்றும் வரும்போது நம்ம கவனமா இருக்கணும். இத நான் கிருஷ்ணருக்காக உபயோகப்படுத்தணும், இது கிருஷ்ணருடையது, அது எந்த அளவுக்கு அதிகமா வருதோ அந்த அளவுக்கு கஷ்டம் அதை உணர்றது. அதனாலதான் ஆரம்பத்துல இருந்தே கம்மியா வரும்போதே வரும்போதே நம்ம வந்து நம்மள புரிஞ்சுக்கணும், அடங்கு அடங்குடா மனமே அடங்கு, ரொம்ப பேசாத, ரொம்ப ஆடாத, எல்லாம் கிருஷ்ணருடைய கருணையால் நடக்குது, நம்மளுடைய மனதை நம்ம வந்து அடக்கின்றே இருக்கணும். அதை அப்படியே வெளியில திறந்து விட்டோம்னா அது என்ன பண்ணும், நம்மளை நமக்கு சொல்லும், ஹே நீ தாண்டா எல்லாம் செய்யற, அகம் அமேதி, நான் எனது என்னுடைய செயல் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசு நமக்கு சொல்லித்தரும். அப்ப என்ன ஆகும், யாராவது நமக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பணத்தை நம்மளுடைய புலனின்பத்துக்காக உபயோகப்படுத்திப்போம். யாராவது நம்மளை புகழ்றாங்க அப்படின்னா அது நம்மளை புகழ்றதா நம்ம நினைச்சுப்போம். உண்மையில புகழ்றச்சுக்கு என்ன இருக்கு? யாராவது ஒருத்தர் நீங்க ரொம்ப நல்லா பிரச்சாரம் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல என்ன இருக்கு? நான் நம்ம ஏதாவது புதுசா பிரச்சாரம் பண்ணமா? கிடையாது. என்னெல்லாம் பிரச்சாரம் பண்றோமோ அதெல்லாம் குரு கிருஷ்ணர் கொடுத்து அதே தகவலை திருப்பி சொல்றோம். அப்ப யாராவது நீங்க ரொம்ப நல்லா பிரச்சாரம் பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது குரு கிருஷ்ணருடைய கருணையினால அப்படிங்கறத ஒருத்தர் அங்கீகரிக்கணும். அப்படி அங்கீகரிக்க தவறும் போது நமக்கா எடுத்துக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? அதனுடைய சுமை ஏறும். குரு அப்படின்னா ரொம்ப கனமானவர், அவர் திடமானவர், விஷயங்களை திடமா சொல்லக்கூடியவர். அவர் என்ன பண்றாருன்னா குரு பரம்பராவினுடைய கணத்தையும் தாங்கி இருக்கார். மொத்த பரம்பராவினுடைய கணத்தை தாங்கி இருக்கார். ஒரு உதாரணம் என்ன கொடுக்கலாம்னா, ஒரு தூண் எடுக்கிறோம்னா அந்த தூணானது அதனுடைய கணம் ஒரு உதாரணத்துக்கு 100 கிலோன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 கிலோ தூணானது சில கணக்கு வழக்குகளின்படி 1000-10000 கிலோ பலுவை தாங்கக்கூடிய சக்தி பெற்றதா இருக்கும். நமக்கு வந்து கட்டிடக்கலை தெரிஞ்சுதான் தெரியும், அந்த தூணுடைய வலு கம்மியா தான் இருக்கும், அதனுடைய கணம் குறைவா தான் இருக்கும். ஆனா அது எந்த விதத்துல அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த தூணுக்கு வரக்கூடிய வலுவெல்லாம் அதுக்கு வரக்கூடிய கணமெல்லாம் அப்படியே டிஸ்போஸ் ஆயிடும், அப்படியே கீழே போயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தூணை வடிவமைச்சிருப்பாங்க. அந்த தூண் நேரா 90 டிகிரியில இருக்கணும்னா 90 டிகிரியில நேரா நிக்கணும். அந்த தூணு கொஞ்சம் அப்படி சாஞ்சது அப்படின்னா அந்த லோட அந்த தூணால தாங்க முடியாது. இல்ல அந்த தூண்ல உள்ள ஏதாவது சின்ன விரிசல் இருந்தது அப்படின்னா அப்பயும் அந்த கணத்தை அந்த தூணால தாங்க முடியாது. அது மாதிரி ஒருத்தரால குரு பரம்பராவினுடைய செய்தி ஒருத்தர் தாங்குற அப்படின்னா அங்க வந்து தூய்மையா இருக்கணும். அங்க தனக்குன்னு எடுத்துக்காம எல்லாவற்றையும் பிரிச்சு கொடுக்கக்கூடிய விதத்துல இருக்கணும். அல்லது முறையா அந்த வலுவை பழுவை தாங்கக்கூடியவரா இருக்கணும். இல்ல அப்படின்னா அங்க கிராக் வலுவும் அங்க கோணலா இருந்தது அப்படின்னா அந்த மொத்த பில்டிங்கும் சரிஞ்சு விழுந்துடும். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நமஸ்காரம் பண்றார் அப்படின்னா அவர் அந்த மரியாதையை எடுத்துக்கொள்ளும் போது தன்னுடைய குருவுக்கு அதை அர்ப்பணிக்கிறார். யாராலும் நமஸ்கரிக்கப்படுறதுக்கு உகந்தவன் அல்ல நான் அப்படிங்கறத தீர்மானமா உணர்ந்து முற்றிலுமா அந்த வணக்கத்தை தன்னுடைய குருவுக்கு சமர்ப்பிக்கிறார். அவர் தன்னுடைய குருவுக்கு சமர்ப்பிப்பார். இப்படியே குரு பரம்பரையின் மூலமா ஒரு வணக்கமானது, ஒரு வழிபாடானது கிருஷ்ணரை போய் சேருது. அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில எனக்குன்னு நம்ம எடுத்தோம்னா உடனே அதனுடைய தாக்கம் நம்மளை கீழே கொண்டு போயிடும். அதனால பிரச்சாரம் பண்றோம் அப்படின்னா அதுல ரொம்ப கவனமும் அவசியம். எல்லா செயல்களும் கிருஷ்ணருடைய கருணையினால் நடக்குது அப்படிங்கறத உணர்ந்து பொறுமையாகவும் இருக்கணும், அவசரப்படவும் கூடாது. பிரச்சாரத்துல ஸ்ரீல பிரபுபாத் ரொம்ப பொறுமையா இருந்தார், பல வருடங்கள் பொறுமையா இருந்தார். அந்த பொறுமை ஒருத்தருக்கு பிரச்சாரத்தை இல்லை அப்படின்னா அப்ப கிருஷ்ணருடைய கருணை கிடைக்காது. ஏன்னா கிருஷ்ணர் ஒருத்தன் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறான் அப்படிங்கறதையும் சோதிச்சு பாப்ப. பொறுமை அப்படிங்கிறது வெளி செயல்ல இருக்கிறதோ காட்டிலும் உள் மனதுல இருக்கணும். கிருஷ்ணருடைய திட்டம் என்னவோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் தொடர்ந்து அயராது முயற்சி பண்ணிட்டு இருப்பேன், ஆனா அதே சமயத்துல கிருஷ்ணருடைய கருணையை முற்றிலுமா சார்ந்து செயல்படணும். அதன்படி வாழக்கூடியவர், அதன்படி பேசக்கூடியவர் அவங்கதான் வந்து பிரச்சாரகர் ஆக முடியும். அதனால இந்த கருத்து ரொம்ப முக்கியமானது. குறிப்பா நம்மளுடைய இயக்கம் பிரச்சார இயக்கம், எல்லாரும் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள். எந்த செயலை செய்தாலும் அது பிரச்சாரத்தை சார்ந்தது, எந்த செயலை செய்தாலும் அது பாகவதத்தை அடிப்படையாக கொண்டது. அதனால எந்த செயலை நம்ம செய்ய முடிந்தாலும் சிறப்பா செய்யும் போது அது குரு கிருஷ்ணருடைய கருணையினால நான் செய்யறேன், அவருடைய கருணை இல்ல அப்படின்னா அங்க ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கறத உணரணும். ஒரு ஃபேன் சுத்தின்டே இருக்கும், எவ்வளவு நேரம் சுத்தின்டே இருக்கும்னா எலக்ட்ரிசிட்டி இருக்கிற வரைக்கும் தான் சுத்தின் இருக்கும். அந்த எலக்ட்ரிசிட்டி போயிடுச்சுன்னா சுத்தாது. அது மாதிரி குரு பரம்பராயினால வரக்கூடிய கருணை நின்று போச்சு அப்படின்னா அப்ப சுத்தாது. சில நேரத்துல எலக்ட்ரிசிட்டி போனறையும் கொஞ்ச நேரம் சுத்துற மாதிரி தெரியும், அதான் சுத்துதே. அந்த குருவினுடைய கருணை இல்லாட்டி கூட பரவாயில்லையே, இதான் சுத்தின்னு இருக்குதே, நான் தான் செயல்படுறனே, இதான் சுத்தின் இருக்குதே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா சில க்ஷணங்கள்ல அது நின்றுவிடும். அதனால இந்த விஷயத்த கவனமா புரிஞ்சுட்டு நம்ம செயல்படணும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கிருஷ்ணருக்கு தான் எல்லாமே தெரியுமே, அதனால ஏன் கிருஷ்ணர் நம்மளை சோதிச்சு பார்க்கணும்? நிச்சயமா, ஏன்னா கிருஷ்ணர் கீதையில சொல்றார், ஜனானாம் புண்ணிய கர்மானம் தே துவந்த மோக நிர்முக்த பஜந்தே மாம் திருடவிரத. முதவரி என்ன? பல புண்ணியங்கள் புண்ணியம் வரும் முதவரியில. பாவங்கள் எல்லாவற்றையும் களைந்த பிறகு யார் ஒருத்தர் தேசாம் தொந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மானாம் தே தந்த மோக நிர்முக்த பஜந்தே மாம் திருடபிரதக. ஒருத்தர் பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் விளக்குனதுக்கு அப்புறம், புண்ணிய காரியங்கள் ஒருத்தர் நிறைய சேர்ந்ததுக்கு அப்புறம், கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய திடமான பக்தியில ஒருத்தர் ஈடுபடுறார். அந்த திடமான பக்தி எந்த, அது ஒருத்தருக்கு அவர் மனதுல எந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தியை திடமா ஏற்றிருக்கிறார் அப்படிங்கறத கிருஷ்ணர் சோதிச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது, அதுதான் கேள்விங்க. ஏன்னா கிருஷ்ணருக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒருத்தன் திடமா இருக்கான் அப்படிங்கறது அவருக்கு தெரியும். இருந்தாலும் கிருஷ்ணர் அங்க சோதிச்சு பார்ப்பார், ஏன்னா அதன் மூலமா நம்மளே தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன நிலையில இருக்கோம் அப்படிங்கிறது. பொதுவா ஒருத்தர் தன்னுடைய செயல்கள் எல்லாமே நல்லா இருக்கும்போது செய்யறதுல ஒன்றும் பெருசு கிடையாது, பிரச்சனை வரும்போது ஒருத்தன் எப்படி செயல்படுறான் அப்படிங்கிறதுல தான் அவன் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியும். கிருஷ்ணருக்கு சேவை பண்றது அப்படிங்கிற அந்த ஆசையானது ஜீவனுடைய சொந்த ஆசை. அந்த ஆசை ஜீவனுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத கிருஷ்ணர் சோதிச்சு பார்க்கிறார். அது அவருக்கு தெரியாதா? அது அவருக்கு நிச்சயமா தெரியும், அவர் கூடவே இருக்கார், எல்லாமே அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் சில நேரங்கள்ல அவங்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கறத சோதிச்சு பார்க்கிறார். அது அவருடைய விருப்பம். ஒரு விதத்துல சொன்னோம்னா அப்படி சோதனையின் மூலமா மற்றவர்களுக்கும் தெரியும், அந்த ஜீவனுக்கும் தெரியும் தன்னுடைய நிலை என்ன அப்படிங்கிறது. உண்மையில கிருஷ்ணர் ஸ்வயம் அவரே வந்து சோதிக்கிறார் பத்தியா, அது வந்து உயர்ந்த பக்தர்களுக்கு. உயர்ந்த பக்தர்களுக்கு கிருஷ்ணர் ஸ்வயம் அவரே வந்து அவரே சோதிப்பார். அதன் மூலமா இந்த பாரு என்னுடைய பக்தன் எப்பவுமே அயராம இருக்கான் அப்படிங்கறத மனித சமுதாயம் மொத்தத்துக்கும் அவர் எடுத்து காட்டுவார். உதாரணத்துக்கு ஸ்ரீல பிரபுபாதரை கிருஷ்ணர் சோதிச்சார், அவருக்கு 2 முறை மாரடைப்பை கொடுத்தார். இதுல கப்பல்ல பிரயாணம் பண்ணும்போது அங்க வந்து வாழ்ந்த இடத்துல எவ்வளவோ சோதனைகள் பிரபுபாதருக்கு நிகழ்ந்தது. ஆனா பிரபுபாதர் அதனால கொஞ்சம் கூட அசரவே இல்லை. அதன் மூலமா ஸ்ரீல பிரபுபாதரை உதாரணமா வச்சு கிருஷ்ணர் நமக்கு எடுத்து காட்டுற. இங்க பாருப்பா, நீ வந்து பிரச்சாரம் பண்ணணும், ஒரு காரியத்தை நிறைவேற்றணும், என்னுடைய தொண்டில ஈடுபடணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தீர்மானமான மனதோட செயல்படணும் அப்படிங்கறத உதாரணம் அமைச்சு கொடுக்கிறார். சிலருக்கு பார்த்தோம்னா கிருஷ்ணருடைய சோதனையானது கிருஷ்ணருக்கு நல்லா தெரியும், இவன் வந்து சரியா இல்ல அப்படின்னு தெரியும். அவனுக்கு கிருஷ்ணர் மாயையின் மூலமா அடி கொடுப்பார், மாயையின் மூலமா சோதிச்சுப்பார். கிருஷ்ணர் ஸ்வயம் அவரே அங்க களத்துல இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் அப்படி பாத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்லணுங்கிற அவசியம் கூட கிடையாது. சில நேரத்துல மாயா தானாவே பாத்துக்கும், சில நேரத்துல கிருஷ்ணர் பாத்துக்கோன்னு சொல்லுவாரு. எப்படி வேணாலும் இருக்கலாம். அங்க மாயா ஒருத்தனை சோதிக்கும், மாயா ஒருத்தனுக்கு அடி கொடுக்கும், டமால்னு ஒரு அடி போடும். அப்போ உடனே புரியும் நமக்கு, நம்ம உணர்வோம், நம்மளால உணர முடியும். கிருஷ்ண பக்தியில உண்மையான ஆர்வத்தோட இருக்கிறவங்க உணரலாம் மாயை என்ன தாக்கிறதுக்கு இருக்கு, நான் கவனமா இருக்கணும், நான் தப்பா நினைக்கிறேன், என்னுடைய குறைகள் இது இருக்கு, அதனால மாயை என்னை சோதிக்குது, கிருஷ்ணர் என்னை சோதிக்கிறார் அப்படின்னு உணர்றான். இப்ப நம்ம ஏதாவது தப்பு பண்றோம்னு வச்சுக்கோமே, நம்ம பண்ற தப்ப யாருமே சொல்லலைன்னா அது தப்புன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அதனாலதான் கிருஷ்ணர் மாயை ஏற்பாடு பண்ணி சோதிக்கிறார். அவர் வந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் போது அப்ப நம்மளே உணர்வோம் ஏதோ தப்பு இருக்கு, அதனாலதான் ஒழுங்கா நடைபெறல, சரி நான் ஒழுங்கா செயல்படணும் அப்படின்னு. யார்கிட்ட உண்மையான பக்தி இருக்கோ அவன் சேர்ந்து செயல்படுவான். மற்றபடி சும்மா அப்படி இப்படி படம் காட்டின்னு இருக்கிறவங்கள மாயை அப்படியே ஓரமா ஒதுக்கி வச்சிடும். உண்மையான ஆர்வம் இருக்கிறவங்க மாயையினால சோதிக்கப்படும் போது அவங்க அந்த சோதனையை வெற்றி கொண்டு தன்னுடைய குறை நிறைகளை உணர்ந்து அதை திருத்திக்கிட்டு முன்னேறி வருவாங்க. ஆனா யார்கிட்ட உண்மையான தீவிரமான ஆர்வம் இல்லையோ அவங்க மாயையினால அடித்து செல்லப்படுவாங்க. அது எல்லாத்தையும் நம்ம நடைமுறையில பார்த்துருக்கோம். கிருஷ்ணருடைய கருணை இல்லாம எதுவுமே நடக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறது சரியா? அப்படித்தான் நினைக்கணும். அப்படின்னு நினைக்கிறது சரியாங்கிறது கிடையாது. கிருஷ்ணருடைய கருணையினாலதான் எல்லாமே நடக்குது. அதை தவிர வேற ஏதாவது ஒரு விதத்துல நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அப்ப நம்ம மாயில இருக்கோம்னு அர்த்தம். வாட் இஸ் தி செகண்ட் க்வெஸ்சன்? எல்லாமே கிருஷ்ணருடைய கருணையினாலதான் நடக்குது. ஆமா. நம்ம செய்யறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்ப நம்ம மாயில இருக்கோம். ஆனா அதே சமயத்துல நம்ம சொல்றோமே நம்ம செய்யறோம் அப்படிங்கறத நம்ம சொல்றோமே. ஆமா, கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றார், நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சச்சு, என்னுடைய கருவியாக செயல்படுன்னு சொல்றார். கிருஷ்ணருடைய கருவியா நான் செயல்படுறேன், அதுல தவறு கிடையாது. கிருஷ்ணர் செய்யறார், அவருடைய கருவியா நான் செயல்படுறேன், அந்த மனப்பான்மை இருக்கணும். எல்லாமே கிருஷ்ணர் தான் பண்றார், நான் எதுவுமே பண்ண தேவையில்லை, நான் கம்னு வீட்டிலே உட்காந்துப்பேன் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. அது இன்னொரு வகையான மாயம். கிருஷ்ணருடைய கருவியா நம்ம தான் போய் செயல்படணும், நம்ம தான் செய்யறோம். ஆனா நம்ம செய்யல, கிருஷ்ணர் நாமள கருவியா உபயோகப்படுத்தி ஒரு காரியத்தை செய்ற. கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க இயேசுவோட கருணை நீ எடுத்துக்கோன்னு. என்ன செஞ்சாலும் இயேசுவோட கருணை இருக்கு, இதெல்லாம் சும்மா வீண்வாதங்க. கருணை வேணும் அப்படின்னா என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும். சும்மா வெறும்னா கருணை வேண்டும் கருணை வேண்டும்னு சொன்னாலாம் கருணை கிடைக்காது. கருணையை பெறுறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது. அந்த கருணைக்கு தேவையான தகுதியை ஒருத்தருக்கு இருக்கணும். சும்மா இயேசு அவர் அடிப்படையில 10 கட்டளைகள் கொடுத்துருக்கிறாரு, அதையே ஒருத்தனால பின்பற்ற முடியல, அப்புறம் என்னப்படி உனக்கு கருணை, கடவுளோட கருணை உனக்கு வரப்போகுது? அவர் சொல்றாரு கொல்லாதிருப்பாயாகங்கிறார், முதல் கட்டளை கொடுக்கிறாரு, அதையே நீ பின்பற்றல அப்படின்னா அப்ப எங்க இருந்து கருணை உனக்கு கிடைக்கும்? சும்மா பேருக்கு வேணா சொல்லிக்கலாம் நானும் கிறிஸ்துவன் அப்படின்னு, அங்க வேலைக்கு வழியே கிடையாது. கருணையானது எப்படி இருந்தாலும் கருணை வருது, ஆனா வேற ரூபத்துல வரும், தண்டனையின் ரூபத்துல வரும். தண்டனையும் கருணை தான், எல்லாமே கருணை தான். அதை எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க. கருணை அப்படின்னா எனக்கு நல்லது நடந்தா கருணை, கெட்டது நடந்ததுன்னா கருணை இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா பகவான் அடிச்சாலும் அணைச்சாலும் அது அவருடைய கருணை. அவர் துரியோதன் மேலையும் கருணை காட்டினார், எல்லார் மேலையும் கருணை காட்டினார். கிருஷ்ணர் அர்ஜுனன் மேல கருணை காட்டினார், துரியோதனன் மேல கருணை காட்டல அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது பக்குவ அறிவு இல்லைன்னு அர்த்தம். கிருஷ்ணர் எல்லார் மேலையும் கருணை காட்டினார். கிருஷ்ணர் சில நேரத்துல கருணையோட புத்தக விநியோகத்தை நிறுத்தி வச்சிருவார், அதுவும் அவருடைய கருணை தான். எதுக்காக? நமக்கு பாடம் புகட்டுறதுக்காக. அதையும் புரிஞ்சுக்கணும். அவர் தண்டனை கொடுத்தாலும் அது அவருடைய கருணை தான். அவர் என்ன பண்ணாலும் நமக்கு வெற்றியை, வெற்றின்னு நம்ம வெளி உலகத்துல, வெளி உலகத்துல எது வெற்றின்னு நம்ம நினைக்கிறோமோ அது அவர் கொடுத்தாலும் அது அவருடைய கருணை தான், எல்லாமே அவருடைய கருணை தான். ஆனா ஆர்வம் உள்ள பக்தன் அந்த எதை தோல்வி அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த தோல்வியான விஷயங்கள் வரும்போது அதுல பாடத்தை கற்றுக்கொண்டு கிருஷ்ணன் நம்ம ஏதோ தவறு பண்ணியிருக்கோம், கிருஷ்ணன் நம்ம திருத்துறார் அப்படிங்கறத உணர்ந்து திருத்திக்கொள்றது அவசியம். துரியோதனனுக்கு ஒரு வகையான பாடத்தை, ஒரு வகையான கருணையை கொடுத்தார், அதுவும் கிருஷ்ணருடைய கருணை தான். ஆனா நம்ம அந்த கருணையை பெற வேண்டாம். நம்ம அர்ஜுனனுக்கு என்ன கருணையை கிருஷ்ணர் கொடுத்தாரோ அந்த கருணையை நம்ம பெறுவோம். துரியோதனனுக்கு கிருஷ்ணர் ஏன், நமக்கு விளைவு என்ன வேணும்னா, நமக்கு கருணை, கிருஷ்ணருடைய கருணையுடைய விளைவு எப்படி இருக்கணும்னா, நம்ம கிருஷ்ணரை நோக்கி பக்கத்துல போற மாதிரி கருணை நம்ம பெறணும். நம்ம கிருஷ்ணர் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போனா கூட அதுக்கு அவர் கருணையை கொடுத்து படிப்படியா நம்ம அவரை நோக்கி வர்றதுக்கு தான் ஏற்பாடு பண்ணுவார். ஆனா அந்த வழிமுறை காட்டிலும் நம்ம நேரடியா கிருஷ்ணர் எடுத்துக்கிறதுக்கு பார்ப்போம். அது மூலமாவும் கிருஷ்ணர் சில நேரத்தில் நமக்கு தண்டனை கொடுப்பார். நம்ம ஆர்வமா இருக்கும் போது, தீவிரமா இருக்கும் போது பாடத்தை கற்றுக்கொண்டு மறுபடியும் ஸ்ரத்தையோட, இன்னும் ஆர்வத்தோட, இன்னும் தீவிரமா கிருஷ்ண பக்தியில முன்னோக்கி போறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணன். ஸ்ரீமத் பாகவதம் கி ஜா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜா.